அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 2 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் ஐநா சபை பொதுச் செயலாளர் பாங்கி மூன் அரசியல் தலைவர்களை சந்தித்து பேசியது குறித்த செய்தி.
There is still much work to be done in order to redress the wrongs.
36 நாட்கள் நடைபெற்ற தமிழக சட்டசபை கூட்டம் இன்றுடன் நிறைவு பெற்றது குறித்த செய்தி தொகுப்பு. உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரியம் மைக்கேல்.
உஸ்பெகிஸ்தான் அதிபர் இஸ்லாம் காரிமோவ் உயிரிழந்து விட்டதாக பரவலான செய்திகள் வெளிவந்துள்ளது. ஆனால் உஸ்பெகிஸ்தான் அரசாங்கம் இது குறித்த எந்த அதிகாரப்பூர்வ தகவல்களையும் தெரிவிக்கவில்லை. அதிபர் காரிமோவின் உடல்நிலை ஆபத்தான நிலையில் இருப்பதாக மட்டுமே கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் அதிபர் இஸ்லாம் காரிமோவ் உயிரிழந்து விட்டதாகவும் அதற்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் துருக்கி பிரதமர் கூறியுள்ளார். அதிபர் இறப்பு குறித்த ஊகங்கள் உஸ்பெகிஸ்தானில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. 25 அதிகமாக உஸ்பெகிஸ்தானை ஆட்சி செய்த இஸ்லாம் காரிமோவிற்கு வாரிசு இல்லாதது குறிப்பிடத்தக்கது.
சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட உயர்தர ஸ்மார்ட் செல்பேசிகள் சிலவற்றில் இருக்கும் பேட்டரிகள் வெடிப்பதாக வந்த புகார்களை அடுத்து சாம்சங் நிறுவனம் புதிய மாடல் ஸ்மார்ட் செல்பேசி விற்பனையை இடைநிறுத்தியுள்ளது. 2 முன்னர் 10 மேற்பட்ட நாடுகளை விற்பனையை தொடங்கிய பிறகு 2 மில்லியனுக்கும் மேலான கேலக்ஸி நோட் 7S செல்பேசிகளை தென்கொரிய நிறுவனமான சாம்சங் விற்பனை செய்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து தென்கொரிய மின்னணு பொருட்கள் கெட்ட பெயரை பெறும். கேலக்ஸி 7 Note 1 வாங்க எண்ணியிருந்தேன், இனிமேல் அதனை வாங்கப் போவதில்லை என்று வாடிக்கையாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்த செல்பேசி ஏற்கனவே வாங்கியோருக்கு புதிய செல்பேசி வழங்கப்பட உள்ளது.
பிலிப்பைன்ஸில் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் சேரும் புதிய மாணவர்கள் அவர்களை படிப்பை தொடங்குவதற்கு முன் சட்டவிரோதமாக போதை மருந்தை உட்கொண்டுள்ளார்களா என்பதை கண்டறிய சோதனை ஒன்றை நடத்தும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. அரசின் இந்த திட்டத்திற்கு பிலிப்பைன்ஸ் செனட்டர் கிரெகோரியா ஹோனோசன் ஆதரவு தெரிவித்துள்ளார்.
The drug problem has reached our homes, our streets, our schools, our places.
போதைப் பொருள் இல்லா பல்கலைக்கழக வளாகங்களை உருவாக்குவதன் ஒரு முயற்சி இது என உயர்கல்வித்துறையின் மூத்த அதிகாரியான ஜூலியடா விட்டோலா கூறியிருக்கிறார்.
ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களுக்கோ அல்லது பார்வையாளர்களுக்கோ சிகா வைரஸ் தொற்று ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவதற்கு முன் சிகா வைரஸ் பரவலை தடுக்க ஒலிம்பிக் போட்டிகள் பிரேசிலில் நடத்தக்கூடாது அல்லது ஒத்திவைக்க வேண்டும் என்று சில வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். ஆனால் அதுபோன்ற அச்சங்கள் ஆதாரமற்றவை என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த கணிப்பு வரும் 7 பிரேசிலில் தொடங்க உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளுக்கும் பொருந்தும் என உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கிறது.
தெற்கு சூடானிற்கு கூடுதலாக 4,000 அமைதிப்படையினரை அனுப்பும் தீர்மானத்தை தொடர்ந்து இன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்து பிரதிநிதிகள் குழு ஒன்று அங்கு வருகை தரவுள்ளது. ஐநாவில் இந்த முடிவை நவீன காலனித்துவம் என்று தெற்கு சூடான் அரசாங்கம் விமர்சித்துள்ளது. மேலும் ஐநாவுடன் ஒத்துழைக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளது. தெற்கு சூடான் ஒத்துழைப்பு தராவிட்டால் உதவிகளை நிறுத்தப்போவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது.
சிரியாவில் அரசாங்கப் படையினர் மற்றும் போராளி குழுக்களிடையே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் முதற்கட்டமாக டமாஸ்கஸ் அருகே போராளிகள் வசமுள்ள நகரிலிருந்து 100 மக்கள் வெளியேறி வருகின்றனர். இந்த ஒப்பந்தத்தின்படி போராளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அந்த பகுதி மீண்டும் அரசாங்க கட்டுப்பாட்டிற்கு கீழ் வந்துவிடும்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் இலங்கை கண்ணோட்டம். தமிழ் மக்கள் நலன் குறித்து ஐநா சபை பொதுச் செயலாளர் பாங்கி மூன் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அரசியல் தலைவர்களை இன்று சந்தித்தார். அந்த சந்திப்புகளில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்களை தொகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் செய்த ஐநா செயலாளர் நாயகம் பாங்கி மூன் அவர்களுக்கு வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் அமோகமான செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு ஆளுநர் ரெஜினால் குரே அவர்களுடன் அவர் பேச்சுக்கள் நடத்தினார். இந்த நாட்டில் பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை இன மக்கள் இருதரப்பினருமே சந்தேகத்துடனும் அச்சத்துடனுமே இருக்கின்றார்கள். இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் ஊடாகவே இதற்கு தீர்வு காண முடியும் என்று ஐநா செயலாளருக்கு எடுத்துரைத்ததாக ஆளுநர் ரெஜினால் குரே அவர்கள் தெரிவித்தார். பிரச்சினைக்கு தீர்வு காண இயன்ற உதவிகளை ஐநா மன்றம் வழங்கி வருவதாக ஐநா செயலாளர் பதிலளித்ததாகவும் ரெஜினால் குரே அவர்கள் கூறினார். இதனையடுத்து யாழ் நூலகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்களின் தலைமையிலான குழுவினரும் முதலமைச்சர் விக்னேசன் அவர்களின் தலைமையிலான வடமாகாண சபையினரும் தனித்தனியாக ஐநா செயலாளரை சந்தித்து பேச்சுக்கள் நடத்தினர். கூட்டமைப்பினருடைய சந்திப்பில் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என தாங்கள் வலியுறுத்தியதாக இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தன் அவர்கள் கூறினார்.
தான் வருகிற போதும் வெளிநாட்டு நீதிபதிகள் சர்வதேச நீதிபதிகள் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நம்பிக்கை கிடையாது என்று சொன்ன பலருடைய கோஷங்களை எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கிறேன், அதை உள்வாங்கி இருக்கிறேன். அந்த பொறிமுறைகள் ஏற்படுத்தப்படுகிற போது அவைகள் சரியான முறையிலே செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ச்சியாக ஈடுபாட்டிலே இருக்கும். ஜனாதிபதியோடு பிரதமரோடு தான் பேசிய போது இந்த விடயங்களை குறித்து பேசியதாக சொன்னார். தொடர்ச்சியாக நாங்கள் அழுத்தத்தை ஏற்படுத்துவோம் என்பதை எங்களுக்கு உறுதிமொழியாக கொடுத்திருக்கிறார்
என்றார் சுமந்திரன் அவர்கள். ஐநா செயலாளருடன் பல விடயங்கள் பேசப்பட்டதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
பயங்கரவாத தடை சட்டம் இன்னமும் நீக்கப்படவில்லை, போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விசாரணை செய்வதற்கான பொறிமுறை இன்னமும் முன்னெடுத்து செல்லப்படவில்லை, காணாமல் போனோர் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே முதலிலே போர்க்குற்ற விசாரணை நல்ல முறையிலே நடத்தினால் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். அவர் பதில் சொல்லும் போது போர்க்குற்ற விசாரணைக்குரிய பொறிமுறையை நல்ல முறையை நியமிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் அது சம்பந்தமான உதவிகளை புரிந்து வருவதாகவும் குறிப்பிட்டார்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள்.
மாணிக்க வாசகம். ஐநா சபை பொதுச் செயலாளர் பான் கி மூனின் வருகையை ஒட்டி தமிழ் மக்கள் பலரும் அவரின் கவனத்தை ஈர்க்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மாணிக்க வாசகம்.
ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என கோரி காணாமல் போனோரின் உறவினர்கள் உள்ளிட்ட பெரும் அளவிலான மக்கள் வீதிகளில் திரண்டு நின்று குரல் எழுப்பினார்கள். ஐநா செயலாளருடைய யாழ் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. வீதியில் திரண்டு நின்ற தங்களை பான் கி மூன் அவர்கள் சந்திப்பார் என்று எதிர்பார்த்திருந்த போதிலும் அது நிறைவேறவில்லை.
ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் திரு பான் கி மூன் அவர்கள் தன்னுடைய விசேட அதிகாரங்களை பாவித்து தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும், இதெல்லாவற்றுக்கு மேலாக கடைசியிலே இலங்கை அரசாங்கம் அனுசரணை வழங்கிய அந்த தீர்மானத்திலே வெளிநாட்டு நீதிபதிகள் விசாரணையாளர்கள் சட்டவாளர்கள் உட்பட அத்தனை பேரையும் நியமிக்கின்ற அந்த விசாரணையை நடத்துவதற்கு இலங்கை அரசை சம்மதிக்க வைக்க வேண்டும். சர்வதேச விசாரணைகள் ஊடாகத்தான் எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கும். இதே போல ஐக்கிய நாடுகள் சபை மத்தியஸ்தம் வைத்து இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வர வேண்டும். இவற்றின் வழியாகத்தான் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் திரு பான் கி மூன் அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவே நாங்கள் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம். இது ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை அல்ல, அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான நடவடிக்கை
என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் கூறினார். பான் கி மூன் அவர்கள் பல வருடங்களாக இடம்பெயர்ந்துள்ள வலிகாமம் வடக்கு பிரதேச மக்கள் வசிக்கும் முகாம் ஒன்றிற்கும் விஜயம் செய்து அவர்களின் நிலைமைகளை நேரில் கண்டறிந்தார்.
மாணிக்க வாசகம். கொழும்பில் இன்று ஐநா சபை பொதுச் செயலாளர் பான் கி மூன் காலையில் பங்கேற்ற கூட்டம் தொடர்பான கருத்துக்களை தொகுத்து தருகிறார் தங்கவேல்.
இலங்கையில் ராணுவம் கையகப்படுத்திய பொதுமக்களின் நிலங்களை விரைவில் திருப்பி அளிக்கவும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தின் எண்ணிக்கையை குறைக்கவும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் வலியுறுத்தினார். இன்று கொழும்பில் நடைபெற்ற இலங்கையில் நீடித்த அமைதி மற்றும் வளர்ச்சி தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார்.
I also urge you to speed up the return of land so that the remaining communities of displaced people can return home.
ராணுவம் கையகப்படுத்திய நிலங்களை பொதுமக்களுக்கு திருப்பி அளிக்கும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும். அதன் மூலம் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியும். ஜனாதிபதி சிறிசேனா இது பற்றி என்னிடம் பேசும்போது விரைவில் நிலங்களை திருப்பி அளிப்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக என்னிடம் விளக்கினார் என்றார் பான் கி மூன். வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள ராணுவம் பற்றி குறிப்பிடும் போது
The size of the military force in the north and east could be reduced, helping to build trust.
குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள இராணுவத்தின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். இதன் மூலம் மக்கள் அரசு மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வளர்க்கவும் பதற்றத்தை குறைக்கவும் வழி ஏற்படும் என்றார் செயலாளர் நாயகம். பழைய தவறுகளுக்கு பரிகாரம் தேட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்
சுட்டிக்காட்டினார்.
பழைய தவறுகளுக்கு பரிகாரம் தேடுவதற்காக இன்னும் பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது. குறிப்பாக நீதித்துறை மற்றும் பாதுகாப்பு படையினரின் நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை மீட்டெடுக்க பல முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது என்றார் பான் கிமோன். பாதிக்கப்பட்ட மக்களின் குரல்களை அங்கீகரிக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற அவர், இலங்கை மனித உரிமை அமைப்பின் சுதந்திரத்தை மீட்டெடுக்க அரசு எடுக்கும் முயற்சிகளை பாராட்டினார். நல்லிணக்கம் மற்றும் அனைத்து இலங்கை மக்களின் மனித உரிமைகளுக்கும் இது முக்கியமானது என்று பான் கிமூன் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு என்பது இல்லை என்றார். அதற்கு நீண்ட காலம் பிடிக்கும் என்ற அவர், அதை செயல்படுத்த அரசியல் உறுதியும் வலிமையும் தேவை என்று குறிப்பிட்டார். இது தொடர்பான முன்னெடுப்புகளுக்கு இலங்கையுடன் ஐநா எப்போதும் துணை நிற்கும் என்றும் பான் கிமூன் உறுதியளித்தார்.
தங்கவேல். சற்று முன் ஐநா சபை பொதுச் செயலாளர் பான் கிமூன் கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த கூட்டம் தொடர்பான கருத்துக்களை தொகுத்து தருகிறார் தங்கவேல்.
இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தும் அமைப்பு தொடர்பாக இலங்கை அரசும் ஐநா மன்றமும் இணைந்து முடிவெடுக்கும் என்று ஐநா செயலாளர் நாயகம் பான் கிமூன் தெரிவித்தார். தனது 3 நாள் இலங்கை பயணத்தின் முடிவில் சற்று நேரத்துக்கு முன்னதாக கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய மூன் இந்த கருத்தை தெரிவித்தார். இன்று காலை யாழ்ப்பாணத்துக்கு தான் மேற்கொண்ட பயணம் குறித்து முதலில் பேசிய அவர், கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு தான் விஜயம் செய்தபோது இருந்த நிலைக்கும் தற்போதுள்ள நிலைக்கும் பெருத்த மாற்றம் இருப்பதாகவும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தற்போது பல்வேறு முன்னேற்றங்களை பார்க்கிறேன். முன்பு பெருமளவில் முகாம்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். தற்போது அவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. இளைஞர்கள் உத்வேகத்துடனும் திறன் படைத்தவர்களாகவும் உள்ளனர் என்றார் அவர். தற்போது நல்லிணக்க நடவடிக்கைகளுக்காக இலங்கை அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை என்று தெரிவித்த பான் கிமூன், காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான அலுவலகம் அமைக்கும் நடவடிக்கைகளையும் பாராட்டினார். போரின் இறுதிக்கட்டத்தின் போது ஐநா மன்றம் அக்கறை காட்டவில்லை என்பதை அவர் மீண்டும் ஒப்புக்கொண்டார். போரின் இறுதிக்கட்டத்தில் ஐநா மன்றம் அக்கறை காட்டவில்லை, அது தவறு செய்துவிட்டது என்பது உள்ளக விசாரணையில் தெரிய வந்தது. அதை நாங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் மக்களின் வாழ்க்கை, மனித உரிமைகள் ஆகிய இரண்டும் முக்கியமானவை என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்றார் பான் கிமூன்.
தங்கவேல். செய்தியரங்கம் தொடரும்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
தொடர்வது தமிழக கண்ணோட்டம். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைந்தது. இன்று சட்டசபையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து தருகிறார் அழவாளி இளம்பருதி.
சிறுவாணி அணையின் குறுக்கே கேரளம் அணைக்கட்ட முயலும் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலையிட வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் இன்று வலியுறுத்தப்பட்டது. ஜூலை 25ஆம் தேதி தொடங்கிய தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று நிறைவு பெற்றது. 36 நாட்கள் நடந்த கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று பொதுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. சிறுவாணி அணை விவகாரம் தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் சிறுவாணி நதி மீது கேரள அரசு அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது.
இக்குழு தமிழ்நாட்டின் கருத்தினை பெறாமல் முடிவெடுத்துள்ளது என்பதை தெரிவித்தும், மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்திடமிருந்து தமிழ்நாடு அரசுக்கு இதன் தொடர்பாக கடிதங்கள் ஏதும் வரவில்லை என்பதை எடுத்துரைத்தும், அவ்வாறு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக இக்குழுவின் நடவடிக்கை குறிப்பில் குறிப்பிட்டிருப்பது உண்மைக்கு மாறானதாகும் என்றும், நான் 27/8/2016 அன்று பாரத பிரதமர் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவித்துள்ளேன்.
இதனைத் தொடர்ந்து பேரூராட்சி நகராட்சி தலைவர்களை உறுப்பினர்களே தேர்வு செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கு திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்களின் கருத்துக்களுக்கு இடமளிக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக திமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். இறுதியாக அவர்கள் அந்த சட்ட மசோதாவை கிழித்தெறிந்துவிட்டு வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பேரூராட்சி நகராட்சி தலைவர்களை உறுப்பினர்களே தேர்வு செய்யும் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. பின்னர் தேதி குறிப்பிடப்படாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டது.
அறவாழி இளம்பருதி வழங்கிய இந்த தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சி மற்றும் எமது ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளத்திலும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம். எமது நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் சனிக்கிழமையன்று நேயர் நேரம் பகுதியில் ஒலிபரப்பாகும். வணக்கம் நேயர்களே.